అప్రమేయో హృషీకేశః పద్మనాభోమర ప్రభుః విశ్వకర్మా మనుస్వర్త సవిష్టస్థవిరో ధ్రువః అగ్రాహ్యః శాశ్వత కృష్ణః లోహితాక్ష ప్రదర్శనః ప్రభూతశ్రికకం ధామ పవిత్రం మంగళం పరం. దివ్యమైన నామాకల్, భగవానుడే నామాకల్, గుణప్రయుక్తమైన నామాకల், நாமரூபங்களுக்கு அப்பாற்பட்டதான ஒரு சித்த ஸ்வரூபம். அதை சாதாரண மனிதர்களுடைய மனதில் அந்த தத்துவத்தை எப்படியாவதும் ஊத்தணுங்கிறதுக்காக பீஷ்மாச்சாரியர் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியதான அந்த உயர்ந்ததான ஒரு ஆனந்த வடிவத்தை வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடியதான நாமாக்களை அதை சேர்த்து இங்கே நமக்கு ஒரு மாலையை தொடுத்து கொடுத்துருக்க. அதுல அப்ரமேயாங்கிற நாமாவை பார்த்தோம். அறிவுக்கு அப்பாற்பட்டவர், அறிவுன்னு நம்ம அறிவுக்கு மட்டுமில்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவுகளையும் ஒன்றாக சேர்த்ததான இரண்டிகர்பருடைய அறிவுக்கும் அப்பாற்பட்டவர். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இந்த அறிவே அந்த பரமாத்மா சைத்தன்யத்தினால்தான் அது வேலை செய்யும். சேதனச்சேதனானாம் ருதி சொல்ற லோகத்தில் இருக்கக்கூடியதான சைத்தன்யங்கள், கண்ணு கதை மூக்கு நாக்க இவைகளோட எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கக்கூடியதான ஜீவர்கள் எல்லாமே, பிராணிகள் எல்லாமே அந்த சைத்தன்யம் இருக்க தொட்டுத்தான் இவைகள்லாம் வேலை செய்யும். அந்த சைத்தன்யம் சம்பந்தம் இல்லைன்னா இவைகள் ஒண்ணும் செய்யாது. அந்த சைத்தன்யம் இந்த மனது எனக்கூடியதான பதார்த்தத்துல பிரதிபலிக்கிறது, அப்பொழுது மனதும் சைத்தன்யமாக ஆகிவிடுகிறது. அந்த சைத்தன்ய சம்பந்தத்தினால் எல்லாமும் ஏற்படுகிறது அப்படிங்கிறதுக்காக சேதனச்சேதனானாம் அப்படின்னு. அந்த சைத்தன்யம் புத்திக்கு பின்னால் இருக்க, புத்தி அந்த சைத்தன்யத்தினால்தான் தன் செயல்களில் ஈடுபடுகிறது. அப்படிப்பட்டதான அந்த புத்தி தனக்கு காரணமான ஒரு ஸ்வரூபத்தை தான் அறிய முடியுமோ? முடியாது. ஆகையால் அவர் அப்ரமேயனா இருக்கார். அப்ரமேயன்னு சொன்னா பிரமா விஷயம் இல்லை, அறிவுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கார். நமக்கு அறிவு ஆறு விதமாக நமக்கு வரும், கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் மனது. இதை தவிர வேற விதமாக நாம் எதையும் அறிய முடியாது. இந்த ஐந்து புலன்கள் இருக்க, இவைகளால் அறிவு வரணுமையானால் அந்த சொல்லு அந்த பொருள்ல ஏதோ ஒரு குணம் இருக்கணும். உருவம் இருந்தாதான் கண்ணை பார்க்கணும், சத்தம் இருந்தாதான் காது கேட்கும், சொல்லு இருந்தாதான் அந்த சத்தம் இருந்தாதான் காது கேட்கும், வாசனை இருந்தாதான் அந்த மூக்கானது அதை அறியும், சுவை இருந்தாதான் நாக்கு அறியும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அந்த ஆத்மாவில இவைகள் ஒண்ணும் இல்லை. அசப்தம ஸ்பர்சம ரூபம் அவ்யயம் ததா அரசம் நித்யம் அகந்தவத்சயது அனத்யனந்தம் மகத பரம் திருபம் நிச்சாயதம் மிருத்யுமுகத் பிரமுச்சதே அப்படிங்கிறது. ஆகையால் சப்தமோ கந்தமோ ரசமோ இவைகள் ஒன்றும் அதுல இல்லாததுனால புலன்கள் அதை அறிய முடியாது. சரி, புலன்கள் தான் அறிய வேண்டாம், மனது அறியட்டுமே அப்படின்னு கேட்டேன்னா, இந்த மனசுக்கு இண்டிபெண்டா ஒரு பொருளை அறியக்கூடியதான சாமர்த்தியம் இல்லை. கண் வழியாக தான் வெளியில போகும், காது வழியாகத்தான் வெளியில போகும், சொந்தமாக ஒண்ணும் பண்ணாது. எல்லாம் கொண்டு வந்து வச்சா அது அப்புறம் எல்லாத்தையும் பண்ணும். ஆகையால் இந்த ஆறு விதமான அறிவு வரக்கூடியதான ஒரு முறைகளும் அந்த ஆத்மா அவனிடத்துல செல்லாததுனால் அவர் அப்புறமே இட்டாகிட்டார். அதோட மட்டும் இல்லாமல் நாம் விவகாரத்துல விஷயங்களை அறிவதற்காக சில பிரமாணங்களை வைத்துக் கொண்டிருக்கோம். பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சப்தம், அர்த்தாபத்தி, அனுபலத்தி எனக்கூடியதான ஆறு பிரமாணங்கள். இந்த பிரமாணங்கள் எதுவுமே அந்த பரமாத்மானதுல செல்லாது. சப்தத்தை உட்பட சப்தமானது சில பொருள் இல்லாத பொருளை கூட காட்டும். மலடி மைந்தன் அப்படிங்கிறார், குதிரை கொம்பு அப்படிங்கிறார், நமக்கு எதுவும் புரியுறதோ இல்லையோ. ஆனா அந்த சொல்லும் பரமாத்மாவை குறிக்கலை. பரமாத்மாவை குறிக்கக்கூடியதான இந்த ஆயிரம் பெயர்களும் அவர் கிட்ட போய் காமிக்கிறது அவ்வளவுதான், பரமாத்மாவை நேரம் கைப்பிடிச்சு காமிக்கல. ஆகையால் தான் அவரை அப்ரமேயன்னு சொல்லணும். அப்ப அவரை எப்படி அறியறது? சுத்தமான மனசுல தானா அறியணும். விஷயத்தை தனக்கு தானா ஸ்வப்பிரகாசமாக தானா ஒழிக்கும். அதற்கு நம்ம மனசு தகுதியாக வச்சு வைத்துக் கொள்ளணும். மனசை எப்படி சுத்தமா வச்சுக்கணும்? திருத்தியதே அக்ரியா புத்தியா, சூக்ஷ்மயா சூக்ஷ்ம தர்சனிஹி அக்ரியயா புத்தியா கூர்மையான புத்தி. நித்தியகர்மாக்களை பண்ணி ஆச்சார அனுஷ்டானங்களோட இருந்து கொண்டு உபாசனைகளிடம் பண்ணி அந்த மனசை கூர்மையாக வைத்துக் கொண்டேயானால் ஒரு கணத்தில் டக்குனு தானா முடியும். இதுதான் அப்ரமேயா அப்படின்னு சொல்லிட்டு கேதா புலன்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஈஸ்வரமாக இருக்கிறார். ஒவ்வொருடைய புலனுக்கும் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கார். நமக்கு கண்ணு பார்க்கணும் காது கேட்கணும்னா அவர் அந்த கண்ணு காது மூக்கனாக இவர்களுக்கு திறமையை கொடுக்கிறார். அதை அந்தந்த சமயத்துல இத்தனை நாள் பார்க்கணும் இத்தனை நாள் கேட்கணும்னு அனுகிரகம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அதனால அதை ஒழுங்கா அதை பண்ணிட்டு இருந்தா தான் பண்ண முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சுவிட்ச் அவர் கையில வச்சுட்டு இருக்க, ரிமோட் கண்ட்ரோல் அவர் வச்சுட்டு இருக்காரு. அங்க இருந்தே கண்ணை ஆஃப் பண்ணிட்டா போறோம், உன்னை கண்ணை பார்க்காது. அதே போலயே காதை ஆஃப் பண்ணிட்டாருன்னா கேட்காது. சளி வந்ததுன்னா உங்களுக்கு எந்த எந்த வாசனையும் தெரியாது, எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. ஆகையால் அவருக்கு ஹிருஷிகேசம்னு பேர். அப்படி அப்புறமே ஐயா ஹிருஷிகேசா இது வரைக்கும் பார்த்தோம். அதற்கு பிறகு அந்த மகாபாரதத்துல ஹிருஷிகேசான்னு சொல்லும் பொழுது மோட்ச தர்மத்துல சூர்யாச்சந்த மதோ தஸ்வத் அம்சுபிகேச சங்கிதைஹி போதயன் ஸ்வாபயம் செய்வ ஜகதுத்தே பிரதக போதனாத் ஸ்வாபனாத் செய்வ ஜகதோ ஹர்ஷணம் பவேத் அக்னீஷோ மகிருதை தேவம் கர்மபி பாண்டு நந்தனா ஹிருஷிகேசோ மகேசானா வரதோலோக பாவனா. அப்படிங்கு மகாபாரதத்துல சூரியன் சந்திரன் இந்த ஒரு இரண்டு உருவங்களா உண்டு இருந்து அவளுடைய கிரணங்கள் எனக்கூடியதான தத்துவங்கள்னால் உலகத்தை பிரகாசிக்கவும் செய்கிறார், எல்லோரையும் எழுப்பவும் செய்கிறார், தூங்கவும் வைக்கிறார். சூரியனுடைய கிரணங்கள் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தூங்குறார், சூரியனுடைய கிரணங்கள் வந்ததை ஏன்னா முழிச்சுக்கிறார். இப்படி ஜகதுத்தே கிருதகு போதன அஸ்வாபனா செய்வா எல்லோரையும் அறிவூட்டுவதனாலையும் தூங்க வைக்கிறதுனாலையும் ஜகதோ ஹர்ஷணம் பவே. அதனால்தான் உலகத்துக்கு ஒரு சந்தோஷம். உலகத்துக்கு சந்தோஷம் என்ன, நீங்க முழிச்சுக்கவும் முழிச்சுக்கணும், தூங்கவும் தூங்கணும். தூக்கம் வரலன்னா ரொம்ப கஷ்டம், ஸோ தூக்கமும் வேணும் முழிச்சுக்கணும். அதான் ஹர்ஷணம் பவே அக்னேஷோ ஹோமகிருதை தேவம் கர்மபி பாண்டு நந்தனா. இப்படி சூரியன் அவருக்கு அக்னின்னு வச்சிருந்திருக்கார், சோமன்னா சந்திரன். இந்த அக்னேஷோமங்கள்னால் செய்யப்பட்டதான பதார்த்தங்கள்னால் தான் கர்மபி பாண்டு நந்தனா ரிஷிகேஷோ மகதனா வரதோ லோக பாவனஹா. இப்படி இவைகளுக்கு அப்பாற்பட்டதா இருக்கக்கூடியதான பரமாத்மா லோக பாவனஹா உலகத்தை எல்லோரையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு ரிஷிகேஷாங்கிற நாமத்தை பார்த்தோம். அடுத்தது பத்மநாபஹா. பத்மநாபன் தான் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். என்ன அவருடைய சரீரத்தில் வந்து தாமரை வெளியில வந்து அந்த தாமரையானது பிரம்மதேவருக்கு இருப்பிடமாக இருக்கு. அதான் பத்மஹா பத்மம் நாபவு எஸ்யதா பத்மநாபஹா. ஆனால் இந்த பத்மநாபம்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் இந்த பத்மங்கிறது தாமரை. இந்த தாமரையை நம்ம நல்லா கவனிக்கணும். சூரியன் வந்ததுமே தாமரையானது மலரும், சாயங்காலம் ஆனதுமே ஆட்டோமேட்டிக்காக அதை அந்த மலர்ந்து இருக்கக்கூடியதை மறுபடியும் ஒன்றாகிடும், முப்பளித்தமாக ஆகிடும். இப்படி மலர்ந்தும் ஒன்றாக சேர்ந்தும் மொட்டாயும் மலர்ந்தும் மொட்டாயும்னு இப்படியே இருக்கும் தாமரை எத்தனை நாடானாலும். இந்த தாமரை இருக்க இது என்னத்தை குறிக்கிறது? சாதாரணமாக எல்லோரையும் அம்பாட மகாலட்சுமி தாயார தாமரையில் உட்கார்ந்துருக்கா அப்படின்னு சொல்கிறார். எல்லா தேவதைகளும் கையில தாமரை வச்சுட்டு இருக்கிறதாக நமக்கு பார்த்து கொண்டிருக்கோம். இந்த தாமரை என்னத்தை குறிக்கிறது அப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும். இது ஒரு சங்கேதம், சங்கேதம்னா அடையாளம். ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒண்ணு சொல்றதுக்காக இப்படி ஒண்ணு நமக்கு சொல்லியிருக்கா. சசங்க சக்ரம் சகிரேட குண்டலம் சபீதவஸ்திரம் சரசி இருகேட்சணம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு கையில சங்கம் சக்கரம் கதா தாமரை என்ன சொல்லியிருக்கார். இந்த தாமரை எதுக்காக சொல்லிட்டு இருக்கார் அப்படியா? நம்ம மனசு தாமரை மாதிரி இருக்கு, இதயம் தாமரை மாதிரி இருக்குன்னு உபனிஷத்துகள் சொல்றது. சீலதோ இத மத்தியஸ்தா சிந்துல்லே கேபாஸ்வர அப்படின்னு அங்கே ஒரு தாமரையாக நம்ம கழுத்துக்கு மூணங்குளம் கீழே அப்படியே தொங்கிட்டு இருக்கா. அந்த தொங்கிட்டு இருக்கக்கூடியதான தாமரையானது தாமரை முட்டாட்டம் இருக்கிறது. நீங்க தியானம் பண்ணினதுமே அந்த தாமரையானது மலர்கிறது, மலர்ந்த பிறகு அந்த மலர்ந்த தாமரை அப்படியே மேல மலர்றது, கீழே தான் முட்டா இருக்கு, மலர்ந்ததுமே மேல் வரைக்கும் வந்துடுறது. அதுக்கு நடுவுல நீங்க நினைக்கக்கூடியதான இஷ்ட தெய்வம் அங்கே காணப்படும். அப்படின்றது எல்லா தெய்வங்களும் இதயத்துல தான் நீங்க பார்க்கணும், இதயத்துல தியானம் பண்ணணும். தியானம் பண்ணினா இதயத்துல நிச்சயமாக பரமே பரார்த்தே அப்படிங்கிற உபரிடத்தல எல்லாம் நீங்க இதயத்துல முயற்சி பண்ணி பார்த்தா நிச்சயமா இப்ப கிடைக்கும். ஆனா நம்ம முயற்சி பண்ணி பார்க்கறது இல்லை. ஒரு 6 மாசம் மனசை தியானம் அங்கே பண்ணிட்டு இருந்தா நிச்சயமா தாமரை தெரியும், மலரும், அதுக்குள்ள ஆத்ம தத்துவத்தை நீங்க அறியலாம். எந்த உருவமாகவும் சரி, கிருஷ்ணனாக சரி, ராமனாக சரி, அனுமனாக சரி, எந்த ஒரு உருவத்தை தாங்கள் நினைக்கிறீர்களோ அந்த உருவம் இதயத்தில் பார்க்கலாம். ஏன்னா அந்த இதயமானதுதான் பரிசுத்தமான இடம், எங்கும் அங்க பார்க்கக்கூடியதான எல்லோராலையும் பார்க்கக்கூடியதான இடமாக இருக்கு. அதுதான் முதல்ல நமக்கு உபநயனம் பண்ணும் காலத்திலேயே இதயத்துல தியானம் பண்ணிட்டு அங்கே முக்தா விசிரும ஹேம நீல தவள சயர் முகேத்தனை இஸ்லாமிந்து நிபத்தரத்னம் கொண்டார் தத்வார்த்த வர்ணாத்மிகாம் காயத்ரீம் வரதாபயா மங்குலகதா சுகலங்கபாலங்கதாம் அப்படின்னு இந்த தியான ஸ்லோகத்தை இப்படி தியானம் பண்ணி பழகி துங்கோன்னு சொல்லி கொடுத்தார். முதல் முதல்ல உபநயனம் பண்ற காலத்திலே இதை சொல்லி கொடுக்குறா. எதற்காக? இந்த இதயமானது நன்னாக மலரணும். மலர்ந்தா அதுல இருந்து அந்த தத்துவத்தை நீங்க அறிந்தலையானால் உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா திறமைகளும் சக்திகளும் உங்களுக்கு வரும். அதை சொல்றதுக்காகத்தான் இந்த தாமரைன்னு சொல்றது. இந்த தாமரையானவர் சூரியனானவர் இந்த தாமரையை மலரும்படி பண்ணுகிறார். சூரியன்னு சொன்னா ஏதோ சூரியன் தானே கண்ணுக்கு எதிர்க்காருன்னு நினைக்கக்கூடாது. அந்த சூரியனுக்குள்ள இருக்கக்கூடியதான சக்தியானது பரமாத்ம சக்தி. சூரியனோ சந்திரனோ நெருப்போ வேற எங்க எது இருந்தாலும் அந்த திறமையெல்லாம் பரமாத்மாவுதான். இதையே பகவான் பகவத்கீதையில சொல்லும் பொழுது எச்சந்திரமது எச்சாக்னோ தத்தேஜோ வித்தி மாமகம். சூரியனிடத்திலேயோ சந்திரன் யதாதித்யகதம் தேஜஹ ஜகத்பாசயதேகிலம். சூரிய நலத்தில் இருக்கக்கூடியதான தேஜஸ்தருக்கு எந்த ஒரு தேஜஸ்தானது உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருளையும் பிரகாசித்துக் கொண்டிருக்கோ, சந்திரனத்தில் இருக்கிற எந்த தேஜஸ் இருக்கோ, நெருப்பில் இருக்கிற எந்த தேஜஸ் இருக்கோ, அத்தான் ஆ தேஜஸும் என்னுடைய தேஜஸ் தான். ஆனா என்ன எதுவும் பிரகாசிக்காதுன்னா நகத்திர சூரியோ பாதி நச்சந்திர தாரகம் நேமா நித்யதோ பாந்தி குதோயம் அக்னி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் சத்ய பாதா சர்வமிதம் விபாதி. இவைகளெல்லாம் அங்கே அந்த பரமாத்மாவை பிரகாசிக்காது, ஒழிக்காது. பரமாத்மாவுடைய பிரகாசம் தான், அதனால தான் இவைகள்லாம் பிரகாசிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த சூரிய ரூபமாக நமக்கு காணப்படுவது பரமாத்மா தான். அந்த பரமாத்மா தான் இந்த தாமரையை மலரும்படி பண்ணுகிறார். இந்த தாமரையை மலரும்படி பண்ணுகிறார் என்று சொன்னால் தாமரையிலிருந்து சகல சாமர்த்தியங்களும் மனுஷியாளுக்கு வரணும். அந்த உலகமே அதனாலதான் உண்டாகணும். இதை காமிக்கிறதுக்காகத்தான் சகல உலகமும் என்னுடைய கையில இருக்குன்னு சொல்றதுக்காகத்தான் சில தெய்வங்கள் கையில தாமரையை வச்சிருக்காங்க. சகல பதார்த்த நிகிரக அனுகிரக சக்தி எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியதான திறமையோ கட்டுப்படுத்தக்கூடியதான திறமையோ என்னிடத்துல இருந்து என்று காண்பிக்கிறதுக்காக தாமரையானது கையில வச்சுருக்கார். மகாலட்சுமி தாயார உட்பட தாயார் அதுல தாமரையிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்க இதய தாமரையில உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்பொழுது எல்லாமே விருத்தி ஆகும். அதே மாதிரி இந்த ஜகத் காரணத்தை சொல்லக்கூடியது தாமரை. அதான் சொல்ற சர்வ ஜகத் காரணம் பத்மம். தாமரைன்னு சொன்னா என்ன? எல்லா உலகத்துக்கும் காரணமானது. இது நமக்கு தெரியணும். சில பதார்த்தங்கள் வேதங்கள்ல நேரா சொல்லாது, வேதம் அதை கொஞ்சம் மறைச்சுதான் சொல்லு. அதனுடைய சுவாவம் அப்படி. ஸோ தாமரைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஜெகத் காரணம்னு அர்த்தம். உலகத்துல சகல பதார்த்தங்களையும் உண்டு பண்ணினது எனக்கூடியன்னு சொல்வதற்காக தாமரைன்னு ஒரு அடையாளமாக நமக்கு சொல்லியிருக்கு. அப்படி சர்வ ஜெகத் காரணம் பத்மௌ பத்மம் நாபௌ யஸ்யா தன்னிடத்தில். நாபின்னு சொன்னா இந்த சரீரத்துக்கு நடு பிரதேசம், அதான் நாபின்னு. இந்த சக்கரம் இருக்கு, சக்கரத்துக்கு வட்டம் இருக்கு, அந்த வட்டத்துல இருந்து ஆரங்கள் போறது. அந்த ஆரங்கள்லாம் எங்க கோக்கப்பட்டிருக்கு? குடத்துல கோக்கப்பட்டிருக்கு. அதே விதமாக உலகத்தில் 7 14 புவனங்களும் எல்லாமே அந்த குடத்துல பரமாத்மாவினிடத்துல கோக்கப்பட்டிருக்கு என்பதை காண்பிக்கிறதுக்காகத்தான் அவர் நாபியில பத்மத்தை வச்சிருக்கார். பத்மம் நாபவ் எஸ்யதஹ பத்மநாபஹ. இத தைத்தரிய சமயத்தை சொல்றது அஜஸ்ய நாபாவத்யேகமர்ப்பிதம். அஜஸ்ய நாபாவதி ஏகமர்ப்பிதம், அதன் பிறவி இல்லாதான பரமாத்மாவனுடைய சரீரத்தில் அவருடைய ஸ்வரூபத்தில் இவைகளெல்லாம் உலகங்கள்லாம் கோக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வேதமே சொல்லுது. அதான் அந்த சொன்ன அம்சத்துல இவர் பத்மநாபகான். இது பத்மநாபவ் எச்சிதான பத்மநாபகான்னு வந்திருக்கே, இது வந்து பத்மம் நாபகான்னு வரணும் இல்ல புருஷோதரத்வா தாது. வியாக்கரணத்துல வேதத்துல இருக்கக்கூடியதான சப்தங்களுக்கெல்லாம் அது எப்படி சொல்லியிருக்கோ அப்படி ரைட் இன்டர் புருஷோதர அது கணத்துல சேர்த்து போட்டல அப்படின்னு. இப்படி பத்மநாபகா. அடுத்தது அமர பிரபு. அமரா அமரா நிர்தரா தேவா, தேவதைகளுக்கு மரணமற்றவர்கள்னு தெரியும், கிழத்தனமற்றவர்கள்னு தெரியும். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி. இந்த ஊர்ல போனவன்லாம் பரவி அதுமே இருக்கான், வளர்கிறான், யுவாவா இருக்கிறான், நடு வயசனா இருக்கான், கிழத்தனத்தை அடைஞ்சிருக்கான், கடைசியில போயிட்டான். இந்த ஆறு பாவ விகாரங்கள் சேஞ்சஸ் எல்லோருக்கும் உண்டு, எல்லா பொருளுக்கும் உண்டு. ஆனா தேவலோகத்துல இருந்தவாளுக்கு அவளுக்கு என்ன பிறவி இருக்கு, இருந்தல் அவ இருக்க யவனத்தோட இருக்க. அதுக்கப்புறம் சதா ஷோடச வார்த்தைக்கும் 16 வயசுக்கு மேல வராது, அதுக்கு மேல அவ ஏஜ் ஆறுதல். எவ்வளவு வயசானாலும் 16 வயசுல ஸ்டாக்னேட் ஆயிடுவாங்க, அந்த சக்தி இதெல்லாம் அப்படியே இருக்கு, அதுக்கு மேல இதெல்லாம் கிடையாது. நமக்கு ஒரு 30 வயசு வரைக்கும் இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வருது. 80 வயசு தாத்தா நல்லா நடக்கிறார் சார், இப்ப இருக்கிறவன் 30 வயசுல இடுப்பு வலிக்கிறான், என்ன ஐயா பண்றது ஏண்டான்னு ஆஹாரம் இல்லை ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கா. அவ பண்ற வேலையில பாதியும் வேலையில பண்ண முடியல. ஆனால் அப்படி எல்லோரும் 16 வயசுல எப்படி நன்னா பலமா இருப்பாளோ அதே மாதிரி பலத்தோட புத்தி சக்தியோட உற்சாகத்தோட இருப்பா தேவலோகத்துல. அந்த லோகத்தினுடைய விசேஷம் அப்படி, கிழத்தனம் இங்க வராது. மரணம் வருமோ அதுவும் கிடையாது. இது கிழத்தனம் மரணம் இல்லாததுனால்தான் ஸ்வர்க்கலோகத்துக்கு ஒரு விசேஷம். அந்த ஸ்வர்க்கலோகத்துல தேவதைகள் ரெண்டு விதமான தேவதைகள் இருக்க, ஒருத்தர் ஆதான தேவதைகள்னு பேரு, இன்னொருத்தர் கர்ம தேவர்கள்னு பேரு. ஆதான தேவதைகள் பிறவிலேயே தேவதைகளானார். இப்ப நீங்க இங்க இருக்கேன், பிராரப்த கர்மாவில் நல்ல கர்மாக்கள்லாம் பண்ணியிருக்கேன், அப்ப அடுத்த பிறவி ஸ்வர்க்க லோகத்துல போய் தேவனாகவே பிறப்பேன், ஸோ பிறக்கும் பொழுதே தேவதைகளாக இருப்பேன். இது ஒரு சரி. இன்னும் சில பேர் என்னன்னா, இங்க கர்மாக்களை பண்ணி இந்த கர்மாக்களை கொஞ்ச நேரம் அங்கே அனுபவிக்கிறதுக்காக அங்கே போனவா, ஸோ அங்கே போயிட்டு க்ஷீணே புண்ணியே மத்திய லோகம் மிஷந்தி ஒரு 10,000 வருஷமோ 20,000 வருஷமோ அங்கே இருந்து கொண்டு பிறகு இங்கே எடுத்துட்டு போனதான இந்த புண்ணியமானது எப்ப கரைஞ்சு போறதோ அடவே கடத்துல அவ அங்கிருந்து இறங்கி வந்துருக்குறா. இப்படி ரெண்டு விதமான தேவதைகள் அங்கே இருக்க அந்த லோகத்தில். அங்கே மரணம்ங்கிறது வசதாக கிடையாது ஆஜான தேவதைகளுக்கு. போனவாளுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடியதானுடைய சரீரம் அறியாமல் உருகி போயிடும், உருகி போனமே அவன் அங்கேருந்து இங்கே மேகங்களாக வந்து மறுபடியும் இந்த பூலோக்கத்துக்கு வந்து சேர. இப்படி இந்த தேவதைகளுக்குள்ள வித்தியாசம். இந்த தேவதைகள் அங்கே கிழத்தனமும் மரணமும் இல்லை என்கிறதை நச்சிகேதத்து நமக்கு சொல்லியிருக்கார். எப்படி ஸ்வர்க்கே லோகே நபயம் கிஞ்ச நாஸ்தி நதத்ரத்வம் நஜரயா விபேதி. ஸ்வர்க்கலோகத்துல யாரும் பயப்படலை சார் அப்படிங்கிறவர். ஏன் பயப்படலைன்னா, உலகத்துல எல்லோரும் யாருக்காக பயப்படுறா, கிழத்தனத்துக்கு பயப்படுறா, மரணத்துக்கு பயப்படுறா. இந்த ரெண்டுலையும் எது மரணத்துக்கு இல்லை, கிழத்தனுக்கு தான் அதிகமான பயம். மரணத்துக்கு ஏதோ போயிடுறாங்கிறான், ஆனா கிழத்தனம் வந்ததுன்னா நம்ம இன்னொருத்தர் மேல டிபெண்ட் பண்ண வேண்டியதா இருக்குங்கிற அவசையில ரொம்ப கவலைப்பட்டு இருக்கா. அவர் நீதி உலகெல்லாம் போல அவர் காரியத்திலேயே பிஸியா இருக்க தேவலோகத்துக்கு போக மாட்டார். சரி, நாம் போகாத போனா என்ன, நம்ம தூதர் இருக்கார் அவர் அனுப்புற என்ன, ஜரா எனக்கூடியதான கிழத்தனம் இருக்கே அதை அனுப்புறேன், அங்கேயும் வர முடியாது. சில அதனால கழத்தனமும் அங்க இல்லை, எல்லோரும் அதனால நிர்ஜரா, தேவதைகளுக்கு பேரு நிர்ஜரா, கழத்தனம் அற்றவர்கள், மரணமும் இல்லை கழத்தனமும் இல்லை. அப்படி அவ லோகத்துல சொர்க்கே லோகே நவயங்கிச்சராசி நடத்திரத்வம் நகரையா விதேதி உபேதேத்துவ சோகாதிகோ, புண்ணிய பாபங்கள் இல்லை அந்தாண்டிட்டு ஆனந்தமாக இருக்கான்னு சொல்ற. அப்படிப்பட்டதான அந்த சொர்க்கலோகத்துல இருக்கிறவாளுக்கு அமராள்னு, இந்த அமராள்ங்கிற கூடியதான தேவதைகள் மரணமற்றதான தேவதைகள், அவளுக்கும் ஒரு பிரபு இருக்கார். யாரு? எங்க பரமாத்மா. ஆகையால் இவருக்கு இந்திரன் சொல்லப்படாது, இந்திரன் தேவதைகளுக்குள்ள கடக்கத்தான். அந்த இந்திரனுக்கும் பிரபன பிரபுவா இருக்கக்கூடியவர் இவர். ஆகையால் இவருக்கு தேவதேவன், தேவநாதன் அப்படின்னு சொல்றாள் இல்லையோ இதா. ஆகையால் அமராணாம் பிரபோ அமர பிரபோ இதாச்சு. அதுக்கப்புறம் விஸ்வகர்மா. விஸ்வகர்மானா நமக்கு இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு பூஜை பண்றோம் பார்த்தீங்களா, அதான் ஞாபகம். அன்னைக்கு விஸ்வகர்மாவை பூஜை பண்றது. இந்த விஸ்வகர்மான்னு சொல்றது பரமாத்மா. விஸ்வகர்மான்னு ஒரு போஸ்ட் இருக்கு தேவலோகத்து, அவர் தான் எல்லா செயல்களையும் பண்ணி கொண்டு இருக்கிறது. அதுக்கு வேண்டியதான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பண்றது. இந்த சாதாரணமாக நம்ம சொல்ற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்கு பத்தில, வாசு மற்ற பதார்த்தங்கள்லாம், உளி இப்படி எல்லாம் வச்சுருக்காங்க. இவைகள்லாம் அன்னைக்கு தான் பூஜை பண்ணுவான். ஸ்பேனர்லாம் வச்சு எதுக்கு சார் அதுக்கெல்லாம் பூஜை பண்றேன்னு? அதுவும் வேணும் சார். நம்ம மதத்துல கல் மண் இரும்பு எல்லாமும் தெய்வம். என்ன அந்தந்த வடிவமாக பகவான் இருக்க. ஒரு அரச மரத்துக்கு பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்க, வேப்ப மரத்துக்கு பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்க, எல்லா மரங்களுக்கும் பிரதட்சிணம் உண்டு. அந்தந்த மரங்களுக்கு தனித்தனியாக குவாலிட்டிஸ் உண்டு. அத்தி மரம் இருக்க காதி ரோயோபோ பவதி, இந்த அத்தி மரம் இருக்க அவுதும்பு ரோயோபோ பவதி, இவைகள்லாம் யூபத்துக்கு உபயோகப்படுகிறது. அந்த யூபமானது என்ன? அதை அந்த யஜ்ஞத்துல உபயோகப்படுத்துறாங்க. அதே போல யஜ்யத்துல பண்ணக்கூடியதான பாத்திரங்கள்லாம் இருக்கிறதுல மரத்தினால செய்யக்கூடிய யஜ்யாயுதேர் யஜமானஹா அப்படின்னு வேதங்கள் சொல்றது. அந்த ஒவ்வொரு மரமும் அந்த மரத்துக்கு ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கு. எல்லாம் நம்ம முன்னோர்கள் அறிந்திருந்தார்கள். ஒரு ஆயுர்வேதமும் செப்பரேட்டாக ஒரு வேதம் இருக்கு. எந்தெந்த மரம் அது என்னென்ன பண்றது, அதுக்கு என்னென்ன சுபாவம் இருக்கு, என்ன பிரயோஜனம் இருக்கு, இவைகள்லாம் சொல்லியிருக்கு. இங்க பாட்டனி முழுக்க அதுக்குள்ள சேர்ந்து போயிடுதுன்னு நம்ம ஏதோ புதுசா கண்டுபிடிச்சிருக்கு. எல்லாமும் வேதத்துல இருக்கு. ஆனா என்ன ஆச்சுன்னு எல்லாம் மறந்து விட்டோம். நம்ம அது யாரும் எடுத்து சொல்லி கொடுக்காம அப்படியே வெறும் மந்திரத்தை மட்டும் ஞாபகம் சொல்லிருக்கோ, அர்த்தத்தை மறந்து விட்டான். அர்த்தத்தை சொல்றவா யாரு? உபனிஷத்துல உபனிஷத்துல பாட்சியக்காரர் பண்ணி இருக்காருங்கிறதுக்காக நம்ம படிச்சுட்டு இருக்கோமே தவிர, வேத பாட்சியம் முழுக்க எவ்வளவு லிட்ரேச்சர் இருக்கு, உங்க மனுஷனுக்கு வேண்டியதான ஸ்வரூபங்கள் எத்தனை இருக்க, அத்தனையும் அது இத்தனையும் உண்டு பண்ணினவர் அந்த போஸ்டுக்கு விஸ்வகர்மான பேர். அதனால அவருக்கு ஒரு நாள் நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா தினந்தோறும் அந்த விஸ்வகர்மாவனுடைய இதயத்துல இருந்து கொண்டு அவரையும் இப்படி பண்ணும்படி பண்றவர் எங்க பரமாத்மா. ஆகையால் இவருக்கு விஸ்வம் கர்மா கிரியா எஸ்யா விஸ்வகர்மா. இந்த இடத்துல கர்மான கிரியேன்னு அர்த்தம் பண்ணியிருக்கேன். உலகம்ங்கிறது யாருடைய செயலோ, இந்த உலகம் முழுக்க யாரால் செய்யப்பட்டதோ, யாருடைய செயல் உலகமாக பரிணமித்ததோ, அப்படிப்பட்டதான அவருக்கு விஸ்வகர்மா அப்படின்னு. அப்படின்னா ஜெகத்காரணம்னு அர்த்தம். ஞாபகத்துக்கணும், பரமாத்மாவை அறிவதற்கு இந்த ஜெகத்காரணம் என்கிறது தடஸ்த லட்சணம். தடஸ்த லட்சணம்ங்கிறது ஸ்வரூப லட்சணத்தை விட வேறானது. ஸ்வரூப லட்சணமானது சாட்சா தன்னுடைய ஸ்வரூபத்தையே சொல்வதற்கு ஸ்வரூப லட்சணம்னு பேர். தடஸ்த லட்சணம்னு சொன்னா அதுக்கு பக்கத்துல இருந்து அதை ஞாபகப்படுத்திவிட்டு தான் விலகி நிற்கிறது. இப்படி இந்த தடஸ்த லட்சணம் உலகத்தை உண்டு பண்றது, உலகத்தை காப்பாற்றுறது, உலகத்தை அழிக்கிறது. ஆனா அவர் உலகத்துக்குள்ள மாட்டிக்கொள்ளல. அவர் தத்வாதீதனாகவும் இருக்கார், தத்துவஸ்வரூபமாக இருக்கார். தத்வாதீதா தத்துவமயி தத்துவமர்த்தஸ்வரூபிணி, இவைகளுக்கு அப்பாற்பட்டவராகவும் இருக்கார், இவைகளுக்குள்ள இருந்துட்டு எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கார். அதனால அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் ஆகியால் விஸ்வகர்மா சொன்னேன். அதுக்கப்புறம் அதனால விஸ்வம் எனக்கூடியதான கர்மா கிரியா, உலகம் எனக்கூடியதான செயல் அவரது. இன்னொரு அர்த்தம், கிரியதே இது ஜகத்து கர்மா ஜகத்வாசித்வாத் அப்படின்னு சூத்திரத்துல, இந்த ஜகத்தானது பரமாத்மாவனால செய்யப்பட்டதனால இந்த ஜகத்துங்கிறதே அவருக்கு பேரு. ஜகத்வாதி துவாத். இந்த ஜகத்து இந்த கர்மாங்கிற பதமானது வெறும் செயலை சொல்றல, உலகத்தை சொல்றது. உலகத்துக்கு ஜகத்துக்கு கர்மானு பேரு. யத்யவா ஏதத் கர்மா அப்படின்னு சொல்றது. ஆகையால் கிரியதே இது ஜகத் கர்ம விஸ்வம் கர்ம யத்யவா சஹி சர்வஸ்ய கர்த்தா சொல்றது. பிரதாரண்யத்துல நீங்க தூங்குறீர்கள், தூங்கும் பொழுது எல்லா பதார்த்தமும் தோன்றதுக்கு சொப்னத்துல நரதான் ரதயோகான் பந்தான அதரதான் ரதயோகான் பதஸ்ருஜதே சஹி கர்த்தா. உலகத்துல உங்களுக்கு சொப்னம் வருது, அந்த சொப்னத்துல யார் சார் உண்டு பண்ணினா? நீங்க உண்டு பண்ணினா வேற யாராவது உண்டு பண்ணாடா? நீங்க உண்டு பண்றேன்னு சொன்னேன்னா அப்ப நல்ல சொப்னமாவே பாருங்களேன். நீங்க தான் உண்டு பண்ணேன், உங்களுக்கு பிடிச்சதாகவே பாருங்களேன். இல்லையே, பிடிச்சாக ஆரம்பித்தாலும் அது முடிகிறப்ப ஏதோ ஒரு ட்ராஜடியோட முடியும். அப்போ தான் எழுந்துக்கிறள். என்ன பண்ணுறது, இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து டக்குன்னு கத்தி எழுந்துக்கிறள். இப்போ என்னாச்சுன்னா, இந்த சொப்னம் நிஜமாகவே உங்களாலேயே பண்ணியிருக்கவுமாயினால் அப்போ அந்த சொப்னத்தில் எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருப்பேள். அப்படி இல்லை, அதோட மட்டும் இல்லை, இன்னைக்கு சொப்னம் பார்த்தா தேவையில்லை அப்படின்னு நினைச்சிட்டு படுத்துன்னா சொப்னம் வராது. ரொம்ப சிரமப்படும். நன்னா தூங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் சொப்னம் வந்து பயமுடுத்திவிடும். ஒரு ரெண்டு மணி நேரம் தூக்கம் இல்லாமல் இருக்கு, என்ன ஆகுமோ என்ன பொண்ணும் ஆகுது, என்ன ஆகுமோ என்ன. ஏன்னா தானே கீழே விழுந்து பிராணம் விட்டா போல அவனே சொப்னம் பண்ணிருக்காங்க. அந்த அப்புறம் தூக்கம் வருமா அவருக்கு? ஆனா இது நல்ல சொப்னம். தானே மரணித்தா போல வந்ததுன்னா தீர்காயுஷ்டம் சொப்ன சாஸ்திரமானது, அது வேற விதம். ஆனா என்ன அவளுக்கு பயம். இந்த சொப்னத்தை யாரு பண்ணினா கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்கணும். நாம பண்ணல, இன்னொருத்தர் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா இன்னொருத்தருக்கு உங்களுடைய சொப்னம் தெரியாது. சொப்னம்ங்கிறது பிரிவிலேஜ்ட் ஆக்சஸ், அவாவாளுக்கு தான் தெரியும், இன்னொருத்தருக்கு தெரியாது. அந்த சொப்னத்தை யார் பண்ணிருக்கணும்? பரமாத்மா தான் பண்ணிருக்கோம். அந்த சொப்னத்தை செய்தது யாரு? பரமாத்மா. பரமாத்மா இந்த உலகத்தை செய்தார். எல்லோருக்கும் காமனா தானே இருக்கு, எல்லோரும் பார்க்கற. ஆனா இந்த சொப்னம் மட்டும் ஒருவருக்குத்தானே சார் தெரிகிறது, மற்றவருக்கு தெரியலையே அப்படி சிருஷ்டி பண்ணியிருக்க. அந்த சொப்னத்திலேயே உங்களுக்கு வரக்கூடியதான சொப்னத்திலேயே அங்கே மலை இருக்கு, மரம் இருக்கு, அது அசையல. யானை இருக்கு, பூனை இருக்கு, அது அசையல். எல்லாமே ஒன்னா இருந்தாலும் சிலது அசைவானே சிலது அசை, எல்லாமே போய் தானே, எல்லாம் நிஜம் இல்லை. ஆனா அதுலயும் சிலது இப்படி சிலது அப்படி வர்றதோ இல்லையோ, அதே விதமாகத்தான் சொப்னமானது பரமாத்ம சிருஷ்டியாக இருந்த போதிலும் அந்த சொப்னமானது அந்தந்த மனிதனுக்கு மட்டும்தான் காணப்படுகிறது. அந்த மனிதனுக்குத்தான் காணப்படுகிறது என்று சொன்னால் எப்படி காணப்பட்டது? அவன் பண்ணினதான கர்மா அவனுடைய விளைவாக அவனுக்கு காணப்பட்டார், அகப்படும்படி பண்ணினார். ஒவ்வொருவருக்கும் சொப்னம் வரணுமே, ஏன்னா இந்த சொப்னத்துக்கு கரஸ்பாண்டிங்கா ஏதோ ஒரு கர்மா நீங்க பண்ணியிருக்க, மனசினால் மட்டும் பண்ணியிருக்க. ஆகையால் மனசினால் மட்டும் அதை அனுபவிக்கிறதுக்காக தான் கர்ம பலமானது சொப்னமாக உங்களுக்கு வந்தது. இந்த சொப்னத்தை செய்தவர் சஹி கர்த்தா. இதுல பெரிய ரெண்டு பட்சம் பெரிய டிஸ்கஷன் இருக்கு. ஜீவன் தான் பண்ணினான் ஒண்ணு, ஈஸ்வரன் தான் பண்ணினான். ஜீவன் பண்ணினாலும் ஜீவனுக்குள்ள இருக்கிற ஈஸ்வரன் தான் பண்ணினார். ஏன்னா ஜீவன் அப்ப தூங்கிட்டு இருக்க இத்தனையும் சொல்லி டிஸ்கஷன் இருந்து சூத்திர பாட்டிருக்கு. ஆனா விவகாரம் என்ன, இந்த பதார்த்தம் சஹி கர்த்தா அப்படின்னு இருக்கிறதுனால விஸ்வ கர்த்தா அவர் தான். அதான் சொல்றார் சஹி கர்த்தா இது ஸ்ருதே இவ விசித்திர நிர்மாண சக்தி மத்வாத்வா விஸ்வகர்மா. இந்த விஸ்வம்னு சொன்னா சர்வம்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்னா பாணினி சர்வநாமாக்கள்னு சில பதங்களை சர்வநாமாக்கள்னு ப்ரோனவுன்ஸ்னு பேருக்கு, சர்வ விஸ்வ கதரா கதமா டதரா டதமா இப்படி வரிசையாக சிலவர்கள்னா எல்லாம் சர்வநாமான்னு பேர் வச்சுட்டார். இந்த சர்வநாமான்னு பேர் வச்சதுல விஸ்வாங்கிறது சர்வாங்கிற அர்த்தத்துல இருக்கு. ஆகையால் விஸ்வகர்மான சர்வகர்மா, எல்லாத்தையும் பண்ணினவர் அவர் தான். இந்த எல்லாவற்றையும் பண்ணினார்னு சொன்ன ஒருவரே எல்லாத்தையும் பண்ணினாரா, ஒருவர் சிலதை பண்ணிவிட்டு மற்றவைகளை எல்லாம் மற்ற பேர் பண்ணுங்கோன்னு சொன்னாரா அப்படின்னு சில சந்தேகம். அப்படி இருக்கோ இல்லையோ, ஒரு பெரிய ஆர்கனைசர் கவர்னர் இருக்கார், பை ஆர்டர் கவர்னர்னு சொல்லிட்டு யாரோ ஒரு செக்ரட்டரி தான் கைது போடுவார், அசிஸ்டன்ட் செக்ரட்டரி கைது போடுவார். ஆனா போட்டது ஏன்னா கவர்னர் சொன்னார்யான்னு அப்படித்தானே வருது. அப்ப என்ன, பெரியூர் ஒருத்தர் சொன்னாரே, ஏன்னா வருஷத்தா அவரே அதை பண்ணல, ஆனா அதை பண்ணினவா யார? கீழே இருக்கிற யாராவது அவனால அப்பாயின்ட் பண்ணப்பட்டவன். இப்படி லோகத்துல நடந்துருக்கு, அதே மாதிரி பண்ணினாரோ? இல்ல, எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டாதாவாக அவர் ஒருவரே இருக்கிறார். ஆகாசமான உருவமாக மாறி அந்த ஆகாசத்துக்குள்ள தான் இருந்து கொண்டு வாயுவை தயார் பண்ணினார். வாயு உருவத்துல தான் இருந்து கொண்டு வாயுனார நெருப்பை உண்டு பண்ணினார். ஆகையால் எல்லாவற்றுக்கும் டைரக்ட் காஸ் அவர். அவர் இன்னொருத்தருக்கு சொல்லி இன்னொருத்தர் பண்ணிவிட்டு நீர் பண்ணினா நான் பண்ணினா போலேங்கிறதெல்லாம் கிடையாது. பிதாசி லோகத்ய ஜராஜரத்யா, உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுக்கும் டைரக்டா அவர் தான். அதான் சர்வாதிஷ்டாதா, ஒவ்வொரு பதார்த்தமும் அதிஷ்டாதா அவர். அதான் நமக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஆகாசத்தை ஒன்று பண்ணிட்டுமா இருந்துட்டார், ஆகாசத்திலிருந்து வாயு வந்திருக்கு, வாயுல இருந்து நெருப்பு வந்திருக்கு இப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்தந்த வடிவமாக பரமாத்மாவே ஆகி அந்த பரமாத்மாவே அடுத்த பதார்த்தத்தை தயார் பண்ணினார். ஆகையால் உபாதான காரணம் அததாக மாறியிருக்கு, ஆனா அதிஷ்டானமாக அவர் நிமித்த காரணம் அதற்குள்ளேயே தானே இருந்துட்டு இருக்கார். ஆகையால் உங்களுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தம் ரிலேஷன் டைரக்ட் ரிலேஷன், வேற வழியாக ஒன்றும் கிடையாது. தியானம் பண்ணி நிலையான உங்க இதயத்துல நேர அவரே காணப்படுவார். ஆகையால் அவர் விஸ்வகர்மா. பாருங்க, விசித்திர நிர்மாண சக்தி மத்வாத்வா விஸ்வகர்மா ஸ்வஷ்டா சாதிருஷ்யாத்வா. விஸ்வகர்மான்னு அடுத்தது ஸ்வஷ்டா, சாதிரு சூரிய ரூபமாக இருந்து கொண்டிருக்கார். ஏன்னா சூரியனுக்கு எவ்வளவு ஒளியோ அதே ஒளி அவரிடத்தில் இருக்கு. சூரியனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவு சக்தியும் அதுக்கு மேல சக்தியும் பரமாத்மா இடத்துல இருக்கு. ஸ்வஷ்டா சாதிருஷ்யாத்வா சாதிருஷ்யாத்வா. சொல்லு விஸ்வகர்மா. அதுக்கப்புறம் அடுத்தது மனு இருக்கு, அதுக்கு முன்னால பாஷ்யம் நான் சொன்னேன். ஸ்வஷ்டா சாதிருஷ்யம்ங்கிறது பாஷ்யத்துல, விஸ்வகர்மாங்கிற நாமாவுக்கு பாஷ்யம். அடுத்தது மனநாத் மனு. பரமாத்மாவுக்கு மனுன்னு பேர். மனுங்கிறவர் ஒரு ராஜான்னு நம்ம பார்த்திருக்கோம். ஸ்மிருதியை பண்ணினவர் மனுன்னு சொல்லிட்டு இருக்க. சூரியன் அவருக்கு அடுத்ததாக வந்தவர் மனு. மனுக்கு அடுத்ததாக வந்தவர் இக்ஷ்வாகு ஆதிராஜன். இது மனுங்கிறவர் அவர் ராஜாவாக தான் இருந்தார். ஆனா என்ன பண்றார், எல்லா வேதங்களையும் அறிந்தவர் அவர். ஒரு வேதம் கிடையாது, எல்லா வேதங்களும் அனந்த சாகைகளையும் அறிந்தார். அவர் என்ன பண்ணினார், எல்லாவற்றையும் விட்டு விட்டு உலகத்தில் இருக்க ஜனங்களுக்கு எல்லோருக்கும் நல்லதை சரியான கோடிமை பண்ணணும் தர்மத்தை சொல்லி ஸ்மிருதி எழுதினார். அதான் பிருஹன் மனுஸ்மிருதிங்கிறதெல்லாம். ஆனா இப்ப இன்னைக்கு மனுஸ்மிருதினா எல்லாருக்கும் கோபம் வருது, ஏன்னா அதை ஒழுங்கா படிக்கல, வேதங்களையும் ஒழுங்கா படிக்கல. மனு சில இடத்துல அந்தந்த விஷயங்களை சொல்லும் பொழுது அதுக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிட்டார். அது வந்து இந்த இலமரவா காய்மரவா எழுதுறதுங்கிறது அவருக்கு தெரியாது, அவர் அப்படி பண்ணல. வேதம் எப்படி இருக்கோ அதை அப்படியே சொல்லிவிட்டார், அவ்வளவுதான். அது சில பேருக்கு வேதம் புரியாததுனால ஜனங்கள் அது கிட்ட போகல. மனு சாதாரணமான லாங்குவேஜ் சொன்னதுனால மனு சொன்ன தப்பு சார், மனு நீதி தப்பு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா மனு நீதிய மனு தர்மத்தை முழுமையாக 20 அத்தியாயங்களும் படிச்சா அப்ப தெரியும், அதை விட உயர்ந்ததான தர்மம் யாராலையும் சொல்ல முடியாது. அந்த மனுவாக வெறுக்கார். ஒண்ணு இரண்டாவது என்ன, மனநாத் மனு. எல்லாவற்றையும் யோஜனை பண்றதுனால மந்திரத்துக்கு மனுன்னு பேர். ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தா அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும், ஜபம் பண்ணிருந்தோம் அதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கணும், அந்த அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கணும், அப்பப்ப நினைத்து பார்க்கணும். அப்பொழுது உங்க மனசை அதுவாக மாறிவிடும். அதே போல எப்பொழுதும் மனநம் பண்ணிட்டு இருக்கிறதுனால மனு. ஆமா, அவர் மனநம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு எப்படி தெரியும், இந்த மனநங்கிற எனக்கூடியதான ப்ரோசஸே அவரால் தான் வருது. நான் ஞோதோஸ்தி திரட்டா, நான் ஞோதோஸ்தி மந்தா. அவரை தவிர நினைக்கிறவரோ, அவரை தவிர பார்க்கிறவரோ, அவரை தவிர அறிபவரோ வேற யாரும் கிடையாது உலகத்துல. உலகத்துல நீங்க பார்க்கணும் படிக்கணும் கேட்கணும் அறியணும் என்று சொன்னால் அது உங்களுக்குள்ள அந்த பரமாத்மா இருப்பதனால் எல்லாம் நடக்கிறது. ஆகையால் நிஜமாக பார்க்கிறவர் அவர் தான், நிஜமாக தியானம் பண்றவர் அவர் தான், நிஜமாக மனநம் பண்றவரும் அவர் தான். ஆகையால் நான் யோகோ திமந்தா அந்யஹா மந்தா அதோ நாஸ்தி. இவரை விட இன்னொரு நினைப்பவர் யாரும் கிடையாது. இந்த தியானம் பண்றது ஒரு விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் நினைக்கிறது என்கிறது மனிதனுக்கு கொடுத்ததான உயர்ந்ததான ஒரு வரப்பிரசாதம். என்னமோ ஏதோ நினைக்கிறோம், ஒரே பொருளையே ஒரு 10 வருஷம் 6 வருஷம் மறுபடியும் படிக்க படிக்க வேற அர்த்தம் புரியுதுன்னு. இதேதான் நான் 100 தரம் படிச்சிருக்கேன், நெக்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப ஒரு அர்த்தம் புரியுது. இது அதை விட ஒரு சக்தியா இருக்கு, ஒரு ஆனந்தத்தை கொடுக்க. இந்த மனநம் என்கிறதற்க நினைக்க நினைக்க உள்ள சமுத்திரத்துல எவ்வளவு தூரம் நீங்க உள்ள போய் எடுத்தாலும் அவ்வளவு நல்ல முத்து கிடைக்கிறது. ஆயிடுச்சா மேலோடன்னு பார்த்தா கிடையாது, மேலோட இருந்து அந்த மேல இருக்கிற பாசி தான் பிடிக்கும். ஆனா உள்ளூர யார் போகிறானோ அவனுக்கு தான் விலை மிகுந்ததான ரத்னங்கள் முத்துக்கள் கிடைக்கிறது. அதே விதமாக காரணம் உங்க மனசுக்குள்ள மனநம் பண்ணணும். இந்த மனநம் பண்ணணும் என்கிறது தான் நம்ம புராணங்கள்ல தேவதைகளும் அரக்கர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தார்கள் அப்படின்னு சொல்றது. பார்க்கடலை கடைப்பானே அதுல இருந்து விஷம் வரணுமே, அதுல இருந்து அமிர்தம் வரணுமே என்ன சொல்லிட்டு இருக்காது கிடையாது. தத்துவமசி எனக்கூடியதான வாக்கியமோ அல்லது பகவன் நாமா எனக்கூடியதான மத்தோ இதை வச்சுண்டு பக்தி எனக்கூடியதான கயர்னால உங்க மனசு எனக்கூடியதான பார்க்கடல்ல நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் இவைகள்னால நன்னா மதனம் பண்ணி நிலையானால் மத்த மாதிரி அதை வச்சுட்டு நன்னா கடஞ்சடையனால் அதுல இருந்து நல்ல அமிர்தம் வருது. ஆகையால் மறுபடியும் மறுபடியும் நினைக்கணும். ஏதோ அப்படியே கேட்டு விட்டுறது இல்லை. இந்த ஒரு சாஸ்திரம் மற்ற சாஸ்திரங்கள் மாதிரி இல்லை. காலேஜில் படிக்கக்கூடியதான பிசிக்ஸோ கெமிஸ்டோ எக்கனாமிக்ஸோ அந்த பரீட்சை பாஸ் பண்ற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் உத்தியோகத்துக்கு போனா வேற ஏதோ சாதாரணமாக தான் உபயோகப்படுகிறது. ஆனா இந்த படிப்பு இருக்க இது உங்களுக்கு மோட்சம் வர வரைக்கும் உங்ககிட்டயே இருக்கும். மோட்சம் வந்தவரை ஆத்மஸ்வரூபமாக ஆக்கிவிடும். இது விஷ்ணுதாசன பகவான ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான நாமாக்கள்னு சொல்லப்படாது. உங்க மனசுல இருக்கக்கூடியதான் உங்க இதயத்துல இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவம் இது. ஆகையால் இது மனு நான்யோதோ சிமந்தா இது ஸ்ருதே. மனுன்னு சொன்ன மனுங்கிற ஸ்வரூபம் சொன்னேன், நினைப்பவர்னு சொன்னேன், மனுன மந்திரம் அதான் சொல்ற மந்த்ரோவா. இந்த மந்திரம்னு சொன்னாலே இது ஒரு கோடட் ஆல்பபெட், நம்ம சாதாரணமா சொல்ற மாதிரி ஒரு கோடட் ஆல்பபெட். இந்த எழுத்துகள் எல்லாம் ஒரு மாதிரி பண்ணினா அது மந்திரம் ஆயிடுறது. அவைகளுக்கு சிலதுக்கு பேர் தெரிஞ்ச சரவண பவா அப்படின்னு ஒரு மந்திரம், மிகச்சிறந்ததான ஒரு மந்திரம். அப்படிப்பட்டதான ஒரு மந்திரம் இருக்க அது என்னத்தை சொல்றது, அதுக்கு ஒரு அர்த்தம் நமக்கு தெரியுது. நானல் காட்டி பிறந்தவரே அவ்வளவுதான் அர்த்தம். பரமேஸ்வரனுடைய வீரியமானது கீழே விழுந்து அத உலகத்துல யாரும் தாங்க முடியாமல் நேர கங்கா தேவியில போட, கங்கா தேவி முழுக்க அங்கிருந்து சமுத்திரத்துல சேர்ற வரைக்கும் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளவு உஷ்ணம் ஜாஸ்தியா இருக்கு. அதை தூக்கி அப்படியே நானல் காட்டுல வீச, அத ஆறா பிரிஞ்சு விழ ஆறு சரீரம் உண்டாச்சு. அந்த ஆறு சரீரங்களும் தனித்தனியா சுப்பிரமணிய சுவாமியா இருந்தார். அப்பொழுது கிருத்திகா தேவதைகள் அவ வந்து அந்தையும் சேர்த்தாலாம். சேரும் பொழுது சரீரம் ஒன்னாச்சு, தலை மட்டும் ஆறு தலைகள் பன்னெண்டு கைகள் அது ரெண்டும் சேரலையும். அப்படி சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஒரு ஜனனம். அதான் சரவனத்தில், சரமுனா நாணல் காடு, அதுல காடு வனம்னா காடு, அதுல பவா பிறந்தவர். ஆகையால் சரவண பவா, நகாரம் நகாரம் ஆயிடுது, சரவண பவா. இப்படி இந்த சரவண பவான காணல் காட்டில் பிறந்தவரே பிறந்தவரே என்ன, அங்க இருக்கிற பூச்சி கூட பிறந்தது காணல் காட்டில் சொல்லப்படாது. ஆனா இவருக்கு அது ரூடியாக அந்த பேர் வந்தாச்சு. இதை நாம் நினைச்சுட்டே இருந்தோமையானால் நாணல் காடு என்ன தெரியும்னா, உங்க மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள், இந்த எண்ணங்களை சிவஸ்வரூபத்தை தியானம் பண்ணினால் உங்க மனசுலையும் நாணல் காடு மனசுலையும் பரமாத்மா உதிப்பார். எப்படி, சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோ அப்படின்னு அந்த ஓங்கார ஸ்வரூபமாக பொருத்தும். அதனால் இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அவர் முருகலாக இருக்கார், அழகா இருக்கு. முருகன்னு அழகுன்னு அர்த்தம். என்ன அழகு பிரம்மத்துக்கு, அதை விட வேற ஒண்ணும் கிடையாது. ஸ்வப்பிரகாசமான ஒரு சைத்தன்யம் அதுன்னு அழகு, பிரகாசம் தான் அழகு. அதனால அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபமாக இருக்க இது ஒரு மந்திரம். இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் இது, இதானது நம்ம இப்படி மனசில் இருக்கக்கூடியதான எண்ணங்களை நாம் அகற்றிக்கொண்டு அதோட யோசனை பண்ணினோமே ஆனால் அதற்குள்ள இந்த சைத்தன்யம் நமக்கு தோணும் அப்படிங்கிற ஒரு சுரூபம் அறிந்து அதுவே நினைத்து கொண்டிருந்தோமே ஆனால் நமக்கு அந்த சைத்தன்யத்தோட ஐக்கியம் வரும். ஆகையால் இது மந்திரம். இப்போ மந்திரம்னு ஒன்று, இது சில பேர் மந்திரின்னு வச்சுருக்க. மந்திரின்னா என்ன, ஐடியாஸை கொடுக்கிறவர்னு அர்த்தம். ராஜாவுக்கு ஒரு மினிஸ்டர்னு இருப்பார். அவர் இது போல கட்டங்கள் வந்தா என்ன பண்ணுவார், அவர் தகுந்ததான ஒரு எண்ணங்களை ஒரு ஆலோசனையை கொடுப்பார். அதே போல மன ஆலோசனைங்கிற தாத்துல இருந்து நமக்கு இந்த மந்திரம்னு வந்தார். ஆகையால் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தா இதுல இருந்து எப்படி வெளியில வருதுன்னு நினைக்கிறோம் இல்லையா, அதே போல மனுஷனுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ப்ராப்ளம் தான். எப்பொழுது பாருங்க ஏதோ ஒரு கட்டம் இது பண்றதா அது பண்றதா அது பண்றதா ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டதாக மனித மானிட பிறவி மறுபடியும் வராம இருக்கணும், எந்த பிறவியும் வராம இருக்கணும். அதுக்கு வேண்டியதான ஸ்வரூபம் என்ன என்ற வேதாந்த விசாரம் உங்களுக்கு வரணும். அதான் பிறவியில நீங்க பண்ணக்கூடியதான மிக சிறந்ததான புண்ணியத்தினுடைய பலம். எது வேதாந்த விசாரம் ஆரம்பிக்கணும், ஆரம்பிச்சா தானே வந்துடும். அதுக்கு நம்ப வேண்டாம், பகவான் பார்த்துப்பார். அந்த வேதாந்தத்துல ஒரு ஆசை வரணும். சமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விபிஜிகந்தி யக்கேன தானேன தபசா அநாசகேன. பல்லாயிரம் பிறவிகள் பண்ணியதான புண்ணியத்தினாலையும் வேதாத்தியனத்தினாலையும் கர்மாக்கள்னாலையும் பகவானுக்கு புஷ்பங்களை போட்டத்தினாலையும் உங்க மனசு வேதாந்தத்துல ரசிக்க ஆரம்பிக்கிறது. அது வேதாந்தத்துக்கு இந்த சிவ புடிச்சுடுத்தீங்கன்னா வேற எதுவும் பிடிக்காதுன்னு. அப்படி உங்களுக்கு கொடுக்கக்கூடியது மனு. அதனால்தான் இந்த மந்திரங்களையும் மனநாத் மனு மந்த்ரோவா இல்ல பிரஜாபதிர்வா மனு. மறுபடியும் பிரஜாபதி தட்ச பிரஜாபதியிலிருந்து ஆரம்பிச்சு பதினாலு பிரஜாபதிகளை தயார் பண்ணினாலே மனுக்கள் எல்லாருமே இத்தனையும் வாழ்க்கைய சொல்லுவது தான் எப்படி மனுகோன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் துவஷ்டா. கல்யாணங்கள்ல நம்ம மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் சொல்றோம். இது இல்ல இல்ல சார் நாங்க இங்கே பண்ணிக்கிறோம் ஒருத்தர் ஒருத்தர்னார். ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி பண்ணிட்டாலும் வேதத்திலேயே எட்டு விதமான மேரேஜஸ் சொல்லியிருக்கு. விவாகங்கள் ஒண்ணு மட்டும் இல்ல, எட்டு விதமான விவாகங்கள். அதுல காந்தர்வ விவாகம்னு ஒண்ணு இருக்கு, பழைய நாள்லயே இருக்குன்னு. இந்த லவ் மேரேஜ் புதுசா இப்ப வந்தது இல்ல, அது எப்பவும் இருக்கு அதெல்லாம். ஆனா இந்த இன்னாருக்கு இன்னார்னு தயார் பண்ணி வச்சிருக்கார் பத்தியில, அது யாரோ ஒருத்தர் இருக்க, அவர் தான் ஸ்வர்க லோகத்துல இருக்கிறவர் துவஷ்டான்னு பேர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போஸ்டுக்கும் மனிதனுக்கு வேண்டியதான விவகாரங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் அங்க இருக்கு. நம்ம ஏதோ இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது யாரு என்ன, இந்த துவஷ்டாங்கிறவர் தான் சுக்கம் சொல்றது, வேதம் சொல்றது எதிர்வேதம். அப்படி அந்த துவஷ்டா எனக்கூடியவர் தான் ஒருத்தர் ஒருத்தர் சேர்த்து வைக்க, இன்னாருக்கு இன்னாள் இன்னாருக்கு இன்னார் அப்படின்னு சேர்த்து வைக்க. இப்படிப்பட்டதான இந்த துவஷ்டாவானவர் என்ன பண்ணிட்டு இருக்கார் தெரியுமா, இவைகள்லாம் சேர்த்து வைக்கிறார். இதுக்கு ஒரு டியூட்டி தான் இப்ப. ஆனா சம்ஹார காலத்துல மகாப்பிரளய காலத்துல எல்லாவற்றையும் சேர்த்து ஒன்னா பரமாத்மாவில கொண்டு போய் கொடுத்துடுறதுங்கிறது அவருடைய டியூட்டி. அதனாலதான் சம்ஹார சமயே சர்வபூத தனுகரணார் துவஷ்டா. சம்ஹார சமயத்துல எல்லா பிராணிகளையும் ஒன்றாக சேர்த்து சூட்சமாக ஆக்கி மாயையில கொண்டு வந்து சேர்த்துறார். அதனால அவருக்கு துவஷ்டான்னு. துவஷ்டான இந்த அர்த்தம் எப்படின்னா, இந்த துவஷ்டா தான் தமிழ்ல தச்சன்னு, இந்த தச்சன்னு சொல்றது பார்த்தா இது இந்த துவஷ்டாவனுடைய ஒரு மாறுதல். இந்த தச்சன் என்ன பண்ணிட்டு இருக்கார், ஒரு கட்டையை கொடுத்தா அதை வச்சு தேய்ச்சு தேய்ச்சு அதை அந்த சைஸுக்கு தகுந்தா போல படுறார் இல்லையா. அதனால அதை பண்றதுனால்தான் அவருக்கு தச்சர்னு பேரு. இந்த வாசி உளி இவைகள்லாம் கையில வச்சோம்னா இந்த மரத்தை கரெக்டா எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்தா போல. முதல்லயே சின்னதா இருந்தா அதை பண்ண முடியாது, பெருசா இருந்தா தான் தேய்ச்சி சின்னதா பண்ண முடியும். அதே போல ஸ்தூலமாக இருக்கக்கூடியதான இவ்வுலகத்தை எல்லாவற்றையும் சூக்ஷ்மமாக ஆக்கி பரமாத்மாவோட ஒன்றாக சேர்க்கிறார். அவருக்கு அத்திறமையை கொடுத்ததும் இங்க பரமாத்மா தான். ஆகையால் சம்ஹார சமயே சர்வபூத தனுகரணாத் எல்லா பூதங்களையும் ஒன்றாக சேர்த்ததனால் ஸ்வஷ்டா. ஸ்வக்ஷதே தனுகரணார்த்தாத் திருஸ்பிரத்யயா. விஷ்ணுதாசன பாக்கியம் ஆச்சாரியால் எழுதிய பாக்கியத்துல இது முதல் கிரந்தம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எதுக்குன்னா ஒவ்வொரு பெயரும் வரும் பொழுது அந்த பெயர் எந்த தாத்துல வந்திருக்கு, எந்த பிரத்யயத்துல வந்திருக்கு, ஏன் இந்த பெயருக்கு இந்த அர்த்தம், அது இங்கத்தான் சொல்றேன். ஸ்வக்ஷதேஹே ஸ்வக்ஷு தாத்துவுக்கு மேல தனுகரணார்த்தாத் அதை செதுக்கிறது எனக்கூடியதான அர்த்தம் உள்ள இந்த தானத்துல மேல திருச்சு பிரத்யம் ஆயால் செதுக்குபவர் அப்படிங்கிற அர்த்தம். இது எதற்காக சொல்லிட்டு இருக்கார், நாளைக்கு உபனிஷத்து நீங்க வாசிக்கும் பொழுது உபனிஷத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதமும் அது எங்கிருந்து வருது, ஆச்சாரியாளுடைய பாட்சியம் இருக்க. பாட்சியம் பிரசன்ன கம்பீரம் தத்ரணீதம் விபஜ்யதே. மேலோட பார்க்கறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கு பாக்கியம். ஆனா எத்தனை தரம் படித்தாலும் அதுக்குள்ள அவ்வளவு ஆழமாக இருக்கு. ஒவ்வொரு பதமும் ஆச்சாரியார் பாக்கியத்துல எழுதும் பொழுது அதனுடைய தாது எங்கிருந்து வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, அந்த வேதத்துக்கு எப்படி அர்த்தம் பண்ணணும் என்று பார்த்து அறிந்து அப்படி அர்த்தம் பண்ணியிருக்க. அதனால தான் விசேஷம். பாருங்க சுஷதர்மத்துல ஸ்வஷ்டா ஸ்வஷதே தனோ கரணாத்தார்த்த ஸ்ருஸ் பிரத்யயா. ரைட். இப்ப ஸ்வஷ்டான அடுத்தது ஹவிஷ்டா குண்டானவர் அதிசயேன ஸ்தூலஹா ஸ்தவிஷ்டா. லோகத்துல மனுஷால ஒல்லியா இருந்தா அவன் தான் ரொம்ப ஒல்லியா இருக்கான் அப்படிங்கிறான். குண்டா இருந்தா இவ்வளவு குண்டாங்கிறான். இவனுக்கு எதுவுமே தெரியல. என்ன பண்றது, இவன் எப்படி இருப்பான், இவன் இஷ்டப்பட்ட சில பேர் வரும் தீர்த்தம் தான் சாப்பிடுறான் சார் குண்டாயிட்டேங்கிறான். அவன் பாட்டுக்கு 10 தோசை 12 தோசை உள்ள போடுறான், அவன் ஒல்லியாவே இருக்கான். உங்களால ஒண்ணும் சொல்ல முடியாது. காரிய காரணமாகவும் இது அதிகமாக சாப்பிடுறதுனால குண்டா இருக்கிறதோ இல்ல குறைச்சலாக சாப்பிடுறதுனால ஒல்லியா இருக்கிறதோ கிடையாது. சில பேர் ஒல்லியா இருந்தாலும் சாப்பிடுறது பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிடும். இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க எவ்வளவு உட்கொள்கிறீர்களோ அது இந்த சரீரத்துல எவ்வளவு அது உள்ள போய் சேர்றதோ அவ்வளவுதான் கணக்கே தவிர ஆகாரம் கணக்கடையும். ஆனா இவன் இவ்வளவு ஒல்லியா இருக்கணும் இவ்வளவு குண்டா இருக்கணும் என்கிறதெல்லாம் முன்னாலேயே தீர்மானம் ஆயிடுது. அது எங்க பிராரப்த கர்மாவில தீர்மானம் ஆயிடுது. சில பேர் ஜீன்ஸ்ல இருந்து வந்ததும்மா எல்லாம் ஒண்ணு எல்லாம் சர்மம் விபஜரிதம். ஏன்னா ஆத்துல அம்மா குண்டா இருக்கா அப்பா குண்டா இருக்கா பையன் மட்டும் ஒல்லியா இருக்கான். சில இடத்துல மாறுறதுன்னு எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. அது ஏன் என்ன யுவத்தராலையும் சொல்ல முடியல. ஆனா வஸ்துதா என்ன சாஸ்திரம் சொல்றது என்னன்னு, அவனுடைய பிராரப்த கர்மா அவன் எப்படி இருக்கணும்னு முன்னாலேயே தீர்மானம் ஆயிடுச்சப்பா. அந்த கர்மாவுக்கு தகுந்தா போலத்தான் இது வந்திருக்கே தவிர இது அதுவும் கிடையாது. பரமாத்மா எப்படி இருக்கார், உலகத்திலேயே இருக்கிறது எல்லாத்தை விட ரொம்ப கூட்டா இருக்கார் அப்படி இருதல். தவிஷ்டா வாமனாவதாரத்துல சின்ன குழந்தையாகத்தான் இருந்தார். ஆனா அவர் என்ன பண்ணிட்டார், பலியை நிகரம் பண்றதுக்காக 3 அடி பாதங்கள் கேட்டார். 3 பாதங்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு பூமியை கேட்டார். முதல்ல கொடுக்கறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் சுக்கராச்சாரியர் வந்து கொடுக்க மாட்டேன் கொடுக்காதேன்னு எவ்வளவு சொல்லி பார்த்தார். கடைசியில கிடையாதுன்னு கொடுக்கறதுன்னு. ஏன்னா லோகநாயகனா இருக்கக்கூடியதான பரமாத்மாவை எனக்கு முன்னால கையேந்தி நிற்கும் பொழுது அது போல இல்லேன்னு சொல்ல முடியுமா, சொல்லலாமா, இது போல சந்தர்ப்பம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்துல கொடுக்கறேன்னு அறிஞ்சுட்டார். விந்தியாவளி அம்மா அவர் ஆத்துக்காரி வந்து ஜலத்தை விட்டார். ஜலத்தை விடும் பொழுது சுக்கராச்சாரி அப்பவும் சிஷ்யனை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஜலத்துக்குள்ள மாட்டிட்டார். போய் பாட்டார், அதை தர்பத்தினால குத்தினார், அவர் கண்ணும் போச்சு. பட் ஸ்டில் என்னாச்சுன்னார், தானந்த பண்ணினார். அப்பொழுது அவர் என்ன பண்ணினார், 3 அடிகள்னா எந்த அடின்னு சொல்லலாம். எறும்பு அடியா இருக்கலாம், யானை அடியா இருக்கலாம், வேற எதுவாக இருக்கலாம். அவர் என்ன பண்ணினார், மூலம் இந்த பூமி முழுக்க 1 பாதமும் ஆகாசம் முழுக்க 1 பாதமும் எடுத்துட்டார். 3வது பாதத்துக்கு இடம் இல்லையேனர். அப்ப உலகளந்த பெருமாள் உலகம் முழுக்க எனதான் நான் தான் என்று 1 பாதத்தினால் அளந்தார். அப்ப எவ்வளவு பெரியவரா இருப்பார் பாருங்க. அதனாலதான் தவிஷ்டா அதிசயேன ஸ்தூலா, இவ்வளவுதான் குண்டு என்று சொல்ல முடியாது. உலகத்தில் இருக்கிற யார் யார் ஸ்தூலம்னு சொல்றாடோ அதை விட அதிகமான ஸ்தூலம் இங்க பரமாத்மா ஒருவர் தான். ஆகையால் இவருக்கு ஸ்தூலகான ஸ்தவிஷ்டா அப்படின்னு ரொம்ப பெரியவர் அப்படிங்கிற அர்த்தம். அதனால சில பேர் குண்டா இருக்காங்கிறத அவளை சிரிக்கிறதோ இல்ல ரொம்ப ஒல்லியா இருக்கான்னு சிரிக்கிறதோ இதெல்லாம் பண்ணப்படாது. எல்லாம் பகவானுடைய ஸ்வரூபம். யாரு கையிலையும் ஒண்ணும் இல்லை. ஞாபகம், நம்ம வேணும்னு குண்டாகல அல்லது வேணும்னு ஒல்லியா இருக்க முடியல. சில பேர் ஏதோ பண்ணிட்டு இருக்கா, எது சாப்பிடாம இருக்கிறது, ட்ரைனிங் போறது, ஜிம்முக்கு போறது, ஏதோ பண்றாளோ இல்லையோ, இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் நிற்கும். அதனுடைய ஸ்வபாவம் என்னமோ அப்படிதான். ஒரு மனுஷன் மனசுல சந்தோஷமா இருந்தா எல்லாம் சரியாயிடும். மனசுல சந்தோஷமானது எப்படி, இந்த சிரவணம் பண்ணும். இதை தவிர வேற வழி கிடையாது. இந்த சிரவணம் நம்ம பண்ண பண்ண சிரவணம் பண்ணும் பொழுது 1 அரை மணி நேரம் 1 மணி நேரம் மனசு அதுல ஈடுபட்டு நிம்மதி பெறுகிறது. வீட்டுல இருக்கும் பொழுது வேற எதையோ பார்க்க பார்க்க நம்ம மனசை கொதிச்சுட்டே இருக்க வேலை செஞ்சுட்டே தூங்கும் பொழுது ரெஸ்ட் எடுத்துக்கிறது. ஆனா தூங்கும் பொழுது எல்லா சம்ஸ்காரங்களும் மறுபடியும் நாளைக்கு என்ன பண்ணணுங்கிறது இருந்துட்டு வேதாந்தம் வாசிக்கும் பொழுது என்ன பண்ற தெரியுமோ, நம்ம மனசை சாந்திய பெறுகிறது. ஏதோ கேட்கறதுங்கிறது காதால இன்ஃபர்மேஷன் வருதுங்கிறது வேற ஒண்ணும் பண்ணல. அந்த மனசு சாந்தமா இருக்கிறது இந்த சுரங்கத்தில். ஆகையால் தான் நம்ம ஊர்ல கேட்கணும்னு சொல்றோம். காதுங்கிறது தெய்வீ சம்பத்து, கண்ணுங்கிறது மானுஷி சம்பத்து. மனுஷியனுடைய ஹியூமன் வெல்த் என்ன, மெட்டீரியலிஸ்ட் வெல்த் கண்ணால. தெய்வீ சம்பத்து இந்த காதால தான் அறிய முடியும். வேற ஒண்ணும் வேண்டாம், காதால கேட்டுட்டே இருந்தோம். சன்னியாசிகளுக்கு ஒருதான், ஆத்மாவாரே திரட்டவிய ஸ்ரோதவ்யா, தினந்தோறும் கேட்டுட்டே இருக்கணும். அவ நான் சொல்றேன்னு சொன்னா பிரயோஜனம் இல்ல, கேட்கணும். நாயமாத்மா பிரவச்சனே நலப்யா, பிரவச்சனம் பண்ணினா கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது, கிடையாது. காதால கேட்கணும், கேட்டு 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 ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே நிர்வித்த கர்ண விவரே ஹரதேங்க தாபம். காது வழியாக உள்ள போய் இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான தாபத்தை போக்குகிறது பகவன் நாமா வேதார்த்தம். ஆகையால் இது கேட்கணும். அதனால தவிஷ்டா, பிறகு புராணா தவிரஹா, ஏகம் ஏகம் தவிரஸ்ய நாம அப்படின்னு ருக்வேதம் சொல்லுது. ஆச்சாரியால் ருக்வேதியா எஜுர்வேதியால் பெரிய சண்டை போட்டுக்கிற, ஆனா அவர் எஜுர்வேதிங்கிறத தீர்மானம் பண்ணிவிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நிறைய இடத்துல ருக்வேத மந்திரங்களும் கோட் பண்ணியிருக்கார். அதே போல பதஞ்சலி அவர் மகாபாஷ்யம் எழுதினார். மகாபாஷ்யம் எழுதும் பொழுது முதல் முதல்ல நாலு வேதங்களும் சொல்லணும் இல்லையோ, அவர்னா சன்னோ தேவீர வெட்டையே அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எஜுர்வேதம் ருக்வேதம் சொல்றார். அதர்வேதம் முதல்ல சொல்லணும், அவர் அதர்வேதத்துக்கு சேர்ந்தவர்ன்றார். அது மாதிரி சில பேர் ஆச்சாரியால் எஜுர்வேதிங்கிற, சில பேர் ருக்வேதிங்கிறள். எந்த வேதமா இருந்தா என்ன எல்லாம் ஒண்ணுதான், இருந்தாலும் இந்த இடத்துல ருக்வேத மந்திரத்தை சொல்லியிருக்கார். அது போல ஏகம் நாமா இது பகுரஜாஹா, பகுரஜாஹான நிறைய ருக்குகளை கண்டதான ருக்வேதிகள். அவர்கள் புராண தவிரஹா ரொம்ப நாளா இருக்கிறவர். வயோவச்சனோவா ஸ்திரத்வாத், இந்த தவிரஹான்னு என்ன இருக்கா, எல்லோரும் இருக்கிறது பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இருந்தவர், ஓல்டஸ்ட் மேன் வேற என்ன சொல்லலாமா. அப்ப எப்படிப்பட்டவர், அவ்வளவுதான் ஜெகத்காரணமா இருக்கிறவருங்கிறதுக்காக. மறுபடியும் மறுபடியும் உங்க மனசுல இந்த உலகத்தை எல்லாம் படைத்ததான எந்த ஒரு சக்தி உண்டோ அந்த சக்தியை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கணும். அந்த சக்தி தான், அதுதான் நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கும்ங்கிற அபிப்பிராயத்துல தவிரஹா. பிறகு ஸ்திரத்வா த்ருவஹா, ஸ்திரமா இருக்கிறதுனால அசையாம இருக்கிறதுனால உலகம் அசைத்து கொண்டிருந்தாலும் அவர் அசையல. வண்டி சக்கரம் சுத்தி கொண்டே இருக்க சக்கரத்துக்கு நுனியில் இருக்கக்கூடியதான வட்டத்துல இருக்கக்கூடியதான பொருள் கீழையும் மேலையும் பொருள் இருக்கு. ஆனா அந்த வட்டத்துக்கு நடுவுல குடம் இருக்கு, அங்க இருக்கக்கூடியதான பதார்த்தம் மாறுறதான அது சுத்தல் இல்ல. வட்டம் எல்லாம் சுத்துறது, வட்டம் இந்த பக்கம் மேலையும் கீழையும் போறது, ஆனா அதனுடைய நாபி குடம் இருக்க அது இருக்கிறதுல அப்படியே இருக்கு, அது சுத்தல். நடுவுல இருக்கிற பாகம் அது சுத்தல, அதுக்கு கொஞ்சம் கிட்ட இருந்தாலும் சுத்தம். அந்த நடுவில் இருக்கிறனா அங்கேயே தான் இருக்கு. அதான் ஸ்ரீசக்கரத்துக்குள்ள பிந்துஸ்தானம்னு சொல்ல பார்த்தால காலசக்கர அந்தர்கத ஸ்ரீசக்கர அப்படிங்கிறாள. அதுதான் இங்கே சொல்றாரு துருவா, இதான் துருவ நட்சத்திரம் போல் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எல்லோருக்கும் அந்த துருவமானது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு. ஏனென்றால் இந்த துருவஸ்வாமியானவர் துருவனாக தான் இருந்து கொண்டு அந்த மனசை எப்படி நிகிரகம் பண்ணணும் எனக்கூடியதான வழியை உலகத்துக்கு சொல்லி கொடுத்தார். உத்தான பாதருங்கிற ஒருத்தர் அவருடைய பையனாக இருந்து கொண்டு அவருக்கு சுநீதி சுருச்சி என்ற ரெண்டு ஆட்டக்காரிகள், அந்த பேர்லயே இருக்க சுநீதி நல்ல நீதியோட உள்ளவள், சுருச்சி உலகத்தில் இருக்கிற பொருள்களை அனுபவிக்கிற ஆசை உள்ளவள் இப்படின்னு சொல்லி அவளுக்கு அதுக்கப்புறம் இந்த சுநீதிக்கு துருவன் பிறந்தான்னு சொல்லி அந்த துருவனுக்கு துவாதசாட்சர மந்திரத்தை சொல்லி, பிறகு அந்த நாரதர் எந்த ஒரு உருவத்தை உபதேசம் பண்ணினாரோ அந்த உருவமானது இங்க துருவகாங்கிற, நியாயமா துருவன் தான் அந்த சின்ன குழந்தைக்கு பேரு. ஆனா இங்க துருவகான் என்ன, அந்த உருவமா இருக்கக்கூடியதான பரமாத்மா. துருவன் மனதில் எந்த ஸ்வரூபத்தை நினைத்தானோ, எந்த ஸ்வரூபத்தை பார்த்தானோ, எதை தியானம் பண்ணினாரோ, தியான மகிமையினால எந்த ஸ்வரூபத்தை கண்டானோ, அந்த ஸ்வரூபம் அவனுக்கு அனுகிரகம் பண்ணித்தோ அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் துருவஹான்னு பேர். ஆகையால் துருவஹான்னு தவிரோ துருவஹான்னு ஒரு நாம, தவிரஹான்னு பேர் வச்சுக்கலாம், துருவஹான்னு ரெண்டு பேர் வச்சுக்கலாம், இல்ல தவிரோ துருவஹான்னு பேர் வச்சுக்கலாம். ஏன்னா விஷ்ணு தர்சனத்துல இந்த சண்டைக்கெல்லாம் இடம் கிடையாது. ஆயிரம் நாமாக்கள்னா ஆயிரமா தான் இருக்கணும்னு இல்லை, 1008 கூட இருக்கலாம். ஆனா லலிதா தர்சனத்துல அங்கெல்லாம் ஒரே விவகாரம் தான், 1000 நாமாக்கள் தான் பண்ணணும், நைதர் மோர் நார்ல அப்படின்னு. என்ன அம்பாளுடைய கட்டளை, அதுல ரிப்பீட் ஆகப்படாத நாமாக்கள்னு சொல்லியிருக்கா விவகாரம் முழுக்காங்க. அதனாலதான் நித்திய திருப்தான்னு இருந்தா இன்னொருத்தர் அனித்திய திருப்தான்னு மாத்திவிட்டார். அது எப்படி சார், பரஸ்பர விருதமான நாமாக்கள் வரும். ஏன்னா அனித்திய திருப்தான்னு நம்ம மாதிரி அனித்தியமான திருப்தி உள்ளவள்னு அர்த்தம் இல்லை, அனித்திய அதிருப்தான்ட்ட. இதை கொடுத்தா தான் திருப்தின்னு இல்லை, எதை கொடுத்தாலும் திருப்தினா. அப்படி சில இடத்துல சோபனா சுலபாகதி, அந்த இடத்துல சுலபாங்கிறது இன்னொரு இடத்துல வருது, ஆகையால் விவகாரம் என்னன்னா, ஆயிரம் நாமாக்கள் தான் வரணும், ஒரு நாமாவும் ரிப்பீட் ஆகப்படாது அப்படிங்கிற நிர்பந்தங்கள் அங்கே உண்டு. இங்க விஷ்ணுதாஸ் நாமத்தில் அப்படி இல்லை. ஆகையால் தவிரஹா துருவஹா ரெண்டு நாமாக்களையாவது வச்சுங்கோ, இல்ல தவிரோ துருவஹான்னு ஒரு நாமாவது வச்சுங்கோ அப்படின்னு விசேஷமா பாட்டி பண்ணிருக்க. இப்ப துருவஹாங்கிற நாமாக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லணும், இத நாளைக்கு சொல்லிவிட்டு மேல அக்ராஹ்யான்னு உபனிஷத்துல சொல்லக்கூடிய அமகோத்ரமவர்ணம், அங்க இருக்கிற அக்ராஹ்யத்தை இங்க அக்ராஹ்யான்னு போட்டிருக்க சொல்லிருக்கேன். ஒவ்வொரு நாமாவும் வேதத்துல இருக்கக்கூடியதான ஒவ்வொரு மந்திரத்துல இருக்கிறது. ஆகையால் முண்டபோபனத்தில் இருக்கக்கூடியதான மந்திரத்துல இருக்கிற அக்ராஹ்யா அப்படிங்கிறதுக்கு இருக்கார். சாஸ்வத சாஸ்வதீ நாம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் கடோபனிடத்துல இருக்க, அதுல இருந்து சாஸ்வதான்னு எடுத்துட்டு இருக்க. இப்படி ஒவ்வொரு மந்திரத்திலையும் இருக்கிற நாமாக்களை எல்லாம் எடுத்து வரக்கூடியதான நாமாக்கள் மேல வருது. இத